الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين صدق الله العظيم عن جابر رضي الله عنه قال أن رسول الله صلى الله عليه وسلم رحم الله رجلا صمحا إذا باع وإذا اشترى وإذا اقتضى رواه البخاري صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நாம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃகஃபரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களில் இருந்து முழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா நம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, ஓர் பூரணமான வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதில் எந்த குறையும் இல்லை, எந்த தவறும் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் ஒரு பரிபூர்ணத்துவமான வழிகாட்டல்கள் அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓர் சன்மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்களுக்கு அந்த மொழியை பேசக்கூடிய அந்த கோத்திரத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் வழிகாட்டல்களை வழங்கக்கூடிய நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்ததன் தொடரில் வந்துதித்தவர்கள் தான் கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளாருடைய ரிசாலத்தின் காலத்தின் போதும் நுபுவத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஏழை பணக்காரன், வெள்ளையன் கருப்பன், படித்தவன் படிக்காத பாமரன் என்ற அடிமைத்துவம் எல்லாம் மனிதனுக்கு மத்தியில் பலவாறான கோட்பாடுகளும் கோத்திரங்களும் மனிதர்களுக்கு மத்தியில் தலைவிரித்தாடிய காலகட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா ஃபத்ல லி அஹதின் அலா அஹதின் இல்லா பித்தக்வல்லாஹ். உங்களில் கருப்பனை விட வெண்மையானவன் சிறந்தவன் அல்ல, படித்தவனை விட பாமரன் இழிவானவனும் அல்ல, உங்களில் அரபியை விட அஜமியாக இருக்கக்கூடியவன் தாழ்ந்தவனும் அல்ல. உங்களில் சிறந்தவன், மாண்பாளன், மகத்துவமிக்கவன் யார் என்றால், அல்லாஹுவை பயப்படக்கூடிய இறையச்சமுள்ள தக்குவாதாரிகளே, அல்லாஹுவிடத்திலே கண்ணியமானவர்கள் என்ற ஒரு கோட்பாட்டை சொல்லிக்காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவேதான் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறது. அல்லாஹ்வுடைய கூற்றுக்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய ஒரு ஆயத்து தான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை பார்த்து சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அழகிய முன்மாதிரி என்று சொல்லி காட்டுகிறான். அதிகமான முன்மாதிரிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் பிரயோகிக்கவில்லை, சொல்லவும் இல்லை. அதிகமான முன்மாதிரிகள் இருக்கிறது, அதனை பார்த்து நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால் உலகத்திலும் ஆகராவிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதிகம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பிரயோகிக்காமல் ஹசன, அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அழகிய என்ற வார்த்தையை நாங்கள் ஆழமாக அகலமாக சிந்திப்போமையாக இருந்தால் இந்த மிம்பரும் இந்த நேரமும் எனக்கு இடம் தராது. சுருக்கமாக விளங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பல கட்டங்களாக பிரிந்து செல்லுகிறது. தன்னுடைய மனைவியோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, இன்னும் ஒன்று இருக்கிறது தன்னுடைய பிள்ளை செல்வங்களோடு உறவாடக்கூடிய உறவு முறை, இன்னும் ஒன்று இருக்கிறது தன்னுடைய உறவினர்களான சகோதர சகோதரிகள் ஏனைய இனபந்துக்களோடு வாழுகின்ற உறவு முறை, இன்னும் ஒன்று இருக்கிறது தொழில் சார்ந்த உறவு முறைகள், வாடிக்கையாளர்களோடு நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறைகள். இப்படியெல்லாம் ஓர் மனிதனுடைய வாழ்க்கை பரவாறாக பிரிந்து செல்லுகிறது. பல கிளைகளோடு ஓர் மனிதனுடைய உறவு எங்கும் வியாபித்து காணப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் மனிதனுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருகின்றது என்றால் அந்த வார்த்தையில் நபிகளாருடைய அழகிய முன்மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். எங்களுடைய கைகளும் அப்படித்தான், கால்களும் அப்படித்தான். எந்த ஒன்றை செய்தாலும் அந்த செயற்பாடுகளில், அந்த வேலைகளில், அந்த பணிகளில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காண்பித்த அந்த உயரிய அழகிய முன்மாதிரிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் துஆ செய்தார்கள் ஒரு மனிதனுக்காக. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அது எந்த மனிதன் தெரியுமா? சம்ஹன் இதா பாஅ வ இதா இஷ்தரா. ஒரு பொருளை வாங்குகின்ற நேரத்திலும் மற்றவர்களுக்கு விற்கின்ற நேரத்திலும் மிருதுவாக, கனிவாக, இனிமையாக, மற்றவர்களுடைய உள்ளம் புண்படாத முறையில் யார் கொடுக்கல் வாங்கல்களிலே ஈடுபடுகிறானோ இத்தகைய மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்துவிட்டு இன்னும் ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்கிறார்கள். வ இஸ்அத்தல்லா. ஒரு மனிதன் ஒருவரிடத்திலே வந்து கடன் வாங்கி இருக்கிறார், தன்னுடைய ஆகுமான ஹலாலான சேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு போதுமான வசதி இல்லாமல் வசதியுள்ள ஒரு மனிதனிடத்திலே சென்று தன்னுடைய ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு தொகை பணத்தை உதவியாக வாங்கியிருக்கிறார். எவ்வளவோ முயற்சித்தும் குறித்த காலத்துள் தவணைக்குள் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியவில்லை. கொடுத்த மனிதனும் பார்க்கிறார், அவகாசம் கொடுக்கிறார், கடனாளி தன்னுடைய கடனை திரும்ப தர முடியவில்லை. கொஞ்சம் ஆராய்ச்சி செய்கிறார் கொடுத்த மனிதன், உண்மையிலேயே நீதியாக நியாயமாக மனசாட்சியோடு தான் இந்த மனிதர் தன்னுடைய கடனை நிறைவேற்றும் என்று சிரமத்தோடு கஷ்டத்தோடு உழைக்கின்றார். ஆனால் மீதியாக கையில் ஒன்றும் மிஞ்சாமல் அவருடைய கையில் ஒன்றும் இல்லாத காரணத்தினால் கடனை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு மனிதனாக தவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கடனாளிக்கல்லா உதவி செய்கிறான், அது எந்த கடனாளி தெரியுமா? தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக யாரிடத்திலேயாவது தனக்கு தெரிந்தவர்களிடத்திலே கடன் பெற்று அந்த கடனை திரும்ப கொடுக்கின்ற வரைக்கும் அயராது உழைக்கின்றார், முயற்சி செய்கின்றார், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை துஆவிலும் ஈடுபடுகிறார். யா அல்லாஹ், என்னை நீ கடனாளியாக வாழச் செய்யவும் வேண்டாம், கடனை சுமந்த ஒரு கடனாளியாக என்னை வபாத்தாக்கிவிட வேண்டாம், நான் வாங்கிய கடனை திரும்ப கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பையா அல்லாஹ் எனக்கு தருவாயாக என்று ஒரு கடனாளி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடன் கொடுத்த மனிதர் கடனாளியிடத்திலே எதிர்பார்க்கிறார், குறித்த காலத்திற்குள் தரவில்லை, அவகாசம் கொடுக்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார், இவரால் ஏன் கடனை திரும்ப கொடுக்க முடியவில்லை? ஆராய்வின் முடிவின் பிரகாரம் அந்த கடன் கொடுத்த மனிதர் கடனாளியை அழைத்து சொல்லுகிறார், உங்களுடைய கடனை நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் எனக்கு கடனாளி இல்லை, உங்களுடைய கடனை நான் மன்னித்து விட்டேன் என்று கடன் கொடுத்த மனிதர் கடனாளியை பார்த்து மன்னித்த வார்த்தையை எப்பொழுது சொல்லி மன்னித்தாரோ அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சாதாரண விடயம்தான், கொடுக்கின்ற நேரத்திலும் வாங்குகின்ற நேரத்திலும் எங்களிடத்தில் இருக்கின்ற அழகிய முன்மாதிரிகள் எங்கே இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். எத்தனை வாடிக்கையாளர்களோடு நாளாந்தம் பழகுகின்றோம், சிரிக்கின்றோம், கதைக்கின்றோம், எத்தனை பொருட்களை எங்களுடைய கைகள் மாறிக்கொண்டே செல்லுகிறது, பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஏதாவது உணவு வகையாக இருக்கலாம், பானங்களாக இருக்கலாம், அல்லது படிப்பதற்கான உசாத்துணையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எங்களுடைய கைகளினால் கொடுக்கின்ற நேரத்திலும் வாங்குகின்ற நேரத்திலும் எங்களிடத்தில் இருக்கின்ற அழகிய முன்மாதிரிகள் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். என்னுடைய மனைவியோடு நான் நடந்து கொள்ளுகின்ற நேரத்தில் என்னிடத்தில் என்ன அழகிய முன்மாதிரி இருக்கிறது? என்னுடைய பிள்ளைகளோடு நான் கொஞ்சி குழாவுகின்ற நேரத்தில் எப்படியான ஒரு அழகிய முன்மாதிரி என்னிடத்தில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய பாதையிலே நடந்து செல்லுகிறார்கள், சின்னஞ்சிறு சிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே குழந்தைகளுக்கு அருகாமையிலே சென்று உட்கார்ந்திருந்து குழந்தைகளுடைய கண்ணங்களிலே முத்தமலை பொழிந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அருமையான காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த அக்ரா இப்னு ஹாதிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு நபிகளாருடைய இந்த செயலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் முத்தமிடுகிறார்கள், குழந்தைகள் ஒவ்வொன்றாக தன்னுடைய நெஞ்சகத்தோடு அழைத்து அணைத்து முத்தமிடுகின்ற காட்சியை பார்த்து வியப்புறுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள் அக்ரா இப்னு ஹாதிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகளார் எழுந்து வருகிறார்கள், நபிகளாரை பார்த்து சொன்னார் இந்த அக்ரா இப்னு ஹாதிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபியே நாயகமே, குழந்தைகளோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய இரக்கம்தான், பாசம்தான் என்ன, எவ்வளவு இரக்கத்தோடு அன்போடு நீங்கள் முத்தமிடுகிறீர்கள்! எனக்கோ அல்லாஹ் 11 குழந்தை பாக்கியங்களை தந்திருக்கிறான்,
ஒரு குழந்தைக்காவது நான் இப்படியாக இரக்கத்தோடு அன்போடு நான் முத்தமிட்டது கிடையாது என்று அஸ்ரா பின் ஹாபிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய நேரத்தில் அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரக்கம், அன்பு, பாசம், கனிவு இவைகளெல்லாம் மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து கசிய வேண்டும், பீரிட்டு வர வேண்டும். உங்களுடைய கல்பை அல்லாஹ் உள்ளத்தை கல்லாக ஆக்கிவிட்டான், என்னால் என்ன செய்ய முடியும்? பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கமாக, அன்பாக, பாசமாக நடந்து கொள்ளுங்கள். வானில் இருக்கக்கூடிய ரஹ்மான் உங்களோடு இரக்கமாக அன்பாக நடந்து கொள்வான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் நபிகளாருடைய அழகிய முன்மாதிரிகள். இதுதான் நபிகளார் எங்களுக்கு கற்றுத்தந்தது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலும் செய்து காட்டியது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று நம்முடைய நாட்டிலும் தான் தேசிய ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் முஸ்லீம்கள் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். முஸ்லீம்கள் அடிப்படைவாதிகளாக, தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். ஊடகங்கள் முழுக்க முழுக்க இன்று முஸ்லீம்களுடைய செய்திகள் தான் எங்கும் வியாபித்து நிறைந்து காணப்படுகிறது. இந்த நேரத்தில் முஸ்லீம்களாகிய நாங்கள் எப்படியான அழகிய குணாதிசயங்களையும் எங்களிடத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது அவர்கள் சொல்லுகின்ற கதைகளும் அவர்கள் எங்கள் மீது சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகளும் உண்மைதான் என்ற விதத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ சக்திகள் நமது நாட்டிலும் ஏன் உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கொண்டு பலவாறான சதித்திட்டங்களிலே இன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய ஈமானியத்தை சூறையாடிக் கொள்வதற்காக ஈமானியத்தை இழக்கின்ற செயற்பாடுகளிலே இன்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஷைத்தானியத்தான வலைகள் எங்கும் விரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் எங்களை பரிசோதிக்கின்றான். மனிதனுடைய ஈமானை அல்லாஹ் பரிசோதிக்கிறான். மனிதனுடைய எண்ணத்தை அல்லாஹ் இங்கே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆங்காங்கே நடைபெறுகின்ற அசம்பாவிதங்கள், இஸ்லாமிய வாலிபர்களுடைய அந்த இரத்தத்தையும் உணர்ச்சிகளையும் தூண்டிவிட்டு சமூகத்துக்கு மத்தியிலே பிளவுகளையும் பித்னாக்களையும் சமூகங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நல்லுறவை சீர்குலைக்கின்ற வகைகளிலும் காரியங்களிலும் இன்று பல சதித்திட்டங்கள் தீட்டப்படுகிறது. குறிப்பாக முஸ்லீம்கள் வாலிபர்களுடைய உள்ளங்களில் இவைகளெல்லாம் திணிக்கப்படுகிறது. அமைதி இழந்து விடாமல், கொந்தளிப்புகளிலே ஈடுபட்டு விடாமல், உணர்ச்சி வசப்பட்டு விடாமல், இஸ்லாமிய வாலிபர்கள் நிதானத்தோடு அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜம்இய்யத்துல் உலமா நாட்டு மக்களுக்கு அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஆயிரம் பிரச்சனைகள், குழப்பங்கள், முஸ்லீம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் நிறைந்து காணப்படுகிறது. நமது நாட்டில் எப்பாகத்திலாவது ஒரு முஸ்லீமுடைய உடம்பு தாக்கப்பட்டு அவருடைய ஈமானிய ரத்தம் சொட்டு சொட்டாக கொட்டப்படுகின்றது என்றால், அவன் எந்த இயக்கத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் ஒரு இயக்கவாதியாக அங்கே கருதப்பட மாட்டான். அவன் ஒரு இலங்கை முஸ்லீம் என்ற வகையில் தான் அவன் அங்கே தொந்தரவுகளிலும் கஷ்டங்களிலும் நோவினையிலும் அவன் கஷ்டப்படுவான். இலங்கையில் இருக்கின்ற அத்தனை தஹ்வா அமைப்புகளும், அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பறைசாற்றுகின்ற தாயிகளும், தங்களுடைய தஹ்வா பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களும் பொறுத்திருந்தது பிரிந்திருந்தது போதும். அத்தனை தஹ்வா அமைப்புகளும் ஒரு தலைமையின் கீழால் ஒன்று கூடுங்கள். நாட்டிலே இடம்பெறுகின்ற அசம்பாவிதங்களுக்கு ஓர் முடிவு கட்டுவதற்காக எங்களை நாங்கள் எவ்வாறு ஈமானியத்தை கொண்டு வலுப்படுத்தலாம், எங்களுக்கு மத்தியிலே எவ்வாறு அழகிய குணாதிசயங்களை ஏனைய பிற மத சமூகத்துக்கு மத்தியிலே நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம், முஸ்லீம்களை பற்றி இருக்கக்கூடிய தப்பபிப்பிராயங்களை களைவதற்கு எவ்வாறான காத்திரமான செயற்பாடுகளில் நாங்கள் இறங்கலாம் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய காலம் கனிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் கொள்கைவாத பிரச்சனைகளில் நாங்கள் ஈடுபட்டு சண்டையிட்டு மண்டையிட்டுக் கொண்டிருப்போமையாக இருந்தால் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த ஒற்றுமை பிளவுகள் எல்லாம் ஏனைய பிற சமூகத்தார்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நமது நாட்டு மக்கள் வருகின்ற திங்கட்கிழமை
65வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக விமர்சையாக பல ஏற்பாடுகளை நாடளாவிய ரீதியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக பலவாறான வழிமுறைகள் நாங்களாக ஒன்றும் தயாரித்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிற மதத்தார்களோடு பிற சமயத்தவர்களோடு எவ்வாறான உறவை தன்னுடைய வாழ்க்கையிலே அமைத்திருக்கிறார்கள், அவர்களையும் எவ்வாறு நபிகளார் அவர்கள் மதித்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் ஷரீஅத்தை நன்றாக படித்து புரிந்தவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மக்காவில் வாழ்ந்த நபியவர்கள் மக்கா வாசிகள் நபிகளாரை கொலை செய்வதற்காக முயற்சிக்கின்ற வேளையில் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் மக்கத்து மண்ணை விட்டு நபிகளார் அவர்கள் மதீனத்துடைய மாமண்ணை நோக்கி புறப்படுகின்ற நேரத்தில் பௌர் குகையிலிருந்து நபிகளார் அவர்கள் கீழே இறங்குகிறார்கள். கீழே இறங்கிய நபியவர்கள் மதீனாவை நோக்கி செல்லாமல் மீண்டும் மக்காவை நோக்கி புறப்படுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். அபுபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய தோள் புஜத்தை பிடித்து சொன்னார்கள், நபியே நாயகமே, இந்த மக்காவாசிகள் தானே எங்களை கொலை செய்ய பார்க்கிறார்கள், எங்களை ஊரை விட்டு விரட்டுகிறார்கள், நீங்கள் மீண்டும் மக்காவை நோக்கி அல்லவா செல்லுகிறீர்கள், நாம் செல்ல வேண்டிய பாதை மதீனாவுடைய பாதை இங்கே இருக்கிறது என்று சொல்லி காட்டிய நேரத்தில் அந்த பௌர் குகையுடைய மலையடி வாரத்தில் கஅபாவை முன்னோக்கி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், எனக்கு மிக மிக விருப்பமான ஓர் ஊர் என்னுடைய பிறந்தகமான மக்கா தான், இந்த ஊர் மக்கள் மக்காவாசிகள் இந்த ஊரை விட்டு என்னை வெளியேற்றவில்லை என்றால், என்னுடைய ஊர் மக்கள் மக்காவை விட்டு என்னை துரத்தி அடிக்கவில்லை என்றால் இந்த மக்காவிலே நான் தரித்திருப்பேன், மக்காவை பற்றி என்னுடைய பிறந்த ஊரை பற்றி நான் எவ்வாறான நல்ல அபிப்பிராயமும் நல்ல கருத்தும் என்னுடைய ஊரின் மீது அன்பும் வைத்திருக்கிறேனோ இதே போன்று நான் சென்று குடியேறவிருக்கின்ற மதீனாவை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் அன்பையும் பாசத்தையும் நாட்டுப்பற்றையும் உண்டாக்குவாயாக என்று கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய நாட்டுப்பற்றையும் தன்னுடைய ஊரின் விருப்பத்தையும் அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ்விடத்திலே பறைசாற்றி பாரம் சாட்டி விட்டு சென்றதாக முஜமுல் கபீரில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ் அறிவிப்பு எங்களுக்கு அறிவிப்பு சான்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், யாரையும் பார்த்து நாங்கள் இவன் ஒரு காபிராக இருக்கிறான் என்று எங்களுடைய வாயை திறந்து சொல்லிவிட முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு யஹூதியுடைய ஜனாசா மதீனாவிலே சுமந்து செல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் ஏனைய தோழர்களான சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒரு நரகவாதியுடைய காபிருடைய ஜனாசா செல்லுகிறது என்று சொல்லிய நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவனுடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா? அவன் ஒரு காபிராக இருக்கிறான், அவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக அல்லாஹ்வை சந்திக்கிறான், நரகவாதியாக இருக்கிறான் என்பதை அவருடைய கல்வை நீங்கள் பிளந்து பார்த்தீர்களா என்று சொல்லிய நபி அவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம் என்று சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். இதே போன்ற ஒரு செய்திதான் மாற்று மதத்தை சார்ந்தவர்களோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைத்திருந்த மரியாதை எங்களுக்கு பலவாறான நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுகிறது. நபி அவர்கள் சஹாபாக்களோடு பாதையிலே நடந்து செல்லுகிறார்கள், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது. நபி அவர்கள் உட்கார்ந்திருந்த நபி அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். ஜனாசாவை சுமந்து செல்லுகின்ற மக்கள் நபிகளாரை கடந்து செல்லுகின்ற வரைக்கும் நபி அவர்கள் எழுந்து நின்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒரு யூதனுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது, அதற்காக நீங்கள் எழும்ப வேண்டுமா என்ற தோரணையிலே நபிகளாரை பார்த்து கேட்ட நேரத்தில் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அலைஸ ஹாதா நஃபன், அவன் ஒரு யூதனாக இருந்தாலும் அவனும் அல்லாஹ்வுடைய உயிரை சுமந்த ஒரு மனிதன் அல்லவா? எனவே
மனிதன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, மாண்பு இருக்கிறது என்று நபிகளார் அவர்கள் தன்னுடைய கண்ணியத்தை தன்னுடைய மரியாதையின் நிமித்தமாக அந்த ஜனாசாவின் போது எழுந்து நின்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் நபிகளாருடைய வாழ்க்கையில் இருந்த அழகிய முன்மாதிரிகள். இதே போன்று நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பலவாறான கஷ்டங்கள் துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள், முகம் கொடுத்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் நபிகளார் அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள், கடனை திரும்ப கொடுத்தும் இருக்கிறார்கள். கடன் வாங்கிய நபி அவர்கள் ஒரு முஸ்லீமிடத்திலே கடன் வாங்கவில்லை, மதீனாவில் இருந்த யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் சென்று நபி அவர்கள் கடன் வாங்கினார்கள். ஏன் வாங்கினார்கள் என்றால், முஸ்லீம்கள் எல்லாம் கடன் கொடுப்பதற்கான அளவுக்கு வசதி வாய்ப்போடு யாரும் இல்லை என்பதற்காக அல்ல. எத்தனையோ வசதி படைத்த சகாபாக்கள் இருந்தார்கள், இருந்தும் கூட நபி அவர்கள் ஏன் மாற்று மத சமூகத்திற்கு மத்தியில் சென்று கடன் வாங்கினார்கள் என்றால், வாங்குகின்ற நேரத்திலும் அந்த கடனை திரும்ப கொடுக்கின்ற நேரத்திலும் இஸ்லாமிய அழகிய முன்மாதிரியை நான் இதன் மூலமாக தாவாவாக அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும், தாவாவாக இதனை நான் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மாற்று மத சகோதரர்களோடு நபிகளார் அவர்கள் கடன் வாங்கி உறவை வைத்திருந்து எத்தனையோ பெரும் பெரும் யூதர் தலைவர்கள் எல்லாம் கடன் கொடுக்கின்ற நேரத்திலும் நபிகளார் அவர்கள் அந்த கடனை திரும்ப கொடுக்கின்ற அழகிய முன்மாதிரியை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு இஸ்லாத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூர பயணத்திலே இருக்கிறார்கள், வழி தெரியாமல் நபிகளார் அவர்கள் தவிக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் செல்ல வேண்டிய பாதையை காட்டுவதற்காக ஓர் வழிகாட்டியை நபிகளார் அவர்கள் ஒரு யூதனாகத்தான் ஒரு தன்னுடைய வழிகாட்டியாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சென்று வழிகாட்டியாக அவனை பயன்படுத்தி தன்னுடைய இலக்கை அடைந்து செல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவைகளெல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் எத்தனை கட்டங்கள் இப்படியான சகவாழ்வை, ஒற்றுமையை, சமூகத்திற்கு மத்தியில் இருக்கின்ற சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து முஸ்லீம்கள் ஒரு பக்கமாக விரக்தி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் மறுபக்கத்தில் மாற்று மத சகோதரர்களும் எங்களை ஒரு முன்மாதிரியான மனிதனாக எடுத்துக் கொள்வதற்கு பயப்படுகிறார்கள். மாற்றமாக எங்களை பற்றி தூசிப்பதற்கும் கேவலமாக இழிவான வார்த்தைகளை கொண்டு எங்களை பேசுவதற்கான காரணியான காரியங்களைத்தான் நம்மில் பல பேர் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சமூகத்திலே இருக்கின்ற குழப்பங்களும் பிசனாக்களும் ஓரளவேனும் தணிய வேண்டுமென்றால் முஸ்லீம்களாகி எங்களிடத்திலே ஒரு அழகிய முன்மாதிரியான வாழ்க்கை திட்டம் இருக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை, பிற மத சகோதரர்களோடு எங்களுடைய தனித்துவமான செயற்பாடுகள், சொல்லால் செயலால் நடத்தையினால் நாங்கள் அவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற அழகிய முன்மாதிரிகளை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வது, எங்களை பற்றி இருக்கின்ற தப்பான அபிப்பிராயங்களை களைவதற்கு இது ஒரு காரணமாக அமையும். இப்படியான தப்பு அபிப்பிராயங்களை களைவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் வருகின்ற சுதந்திர தினத்தை நாடளாவிய ரீதியில இருக்கின்ற அனைத்து முஸ்லீம்களும் ஏனைய பிற மத தலைவர்களும் பிற மத சமூகங்களும் எவ்வாறு அன்றைய தினத்தை கொண்டாடுகின்றார்களோ அதே போன்று முஸ்லீம்களுக்கென்றும் ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு உரிமை இருக்கிறது. அந்த சுதந்திர தினத்தை நாங்களும் கொண்டாட வேண்டிய ஒரு தகுதி அனுமதி எங்களுக்கும் தந்திருக்கிறது. ஏனென்றால் 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் எங்களுடைய முஸ்லீம் முன்னோடிகளான மூதாதையர்களான நல்லோர்கள் இந்த சுதந்திரத்தின் போது சுதந்திரத்தை ஆங்கிலேயத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த கனியை பறிக்கின்ற காரியத்தில் எங்களுடைய முஸ்லிம்களான முன்னோர்கள் அந்த நல்லோர்கள் இன்று மண்ணறையிலே வாழுகின்ற அந்த நல்லோர்களான பெரியோர்கள் பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. முஸ்லிம்கள் வந்தவர்கள் வந்தான் வரத்தான் அல்ல, உலகத்திலே நாடா பாகங்களிலும் ஆங்காங்கே வாழ்வதற்கு முகவரி இல்லாமல் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வந்து குடியேறவில்லை. இந்த நாட்டை கட்டி எழுப்புவதில் ஆங்கிலேய மன்னர்களோடு சேர்ந்து, ஏன் பிற மத சமூகத்தோடு சேர்ந்து இந்த நாட்டின் வளர்ச்சியிலும் கல்வியிலும் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை விதமான பௌதீக வளங்களையும் இந்த நாட்டிலே கட்டி எழுப்புகின்ற கைங்கரியத்தில் நம் முன்னால் வாழ்ந்த செல்வந்தர்களான முஸ்லீம்களான நல்லோர்கள் பாரிய பங்களிப்பை இந்த நாட்டுக்கு வழங்கி இருக்கிறார்கள். நேற்று அல்லது சென்ற வாரம் வந்தவர்கள் அல்ல இந்த முஸ்லீம்கள். ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட நம்முடைய முஸ்லீம்கள் இந்த நாட்டுடைய மண்ணின் மைந்தர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற நேரத்தில் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற தோரணையில் நாங்கள் அலட்சியவாதிகளாக, அலட்சிய போக்கோடு கவனீனம் இல்லாதவர்களாக நடந்து கொள்ள முடியாது. ஏனைய மதத்தவர்களைப் போல, ஏனைய சமூகத்தவர்களைப் போல எங்களுடைய தொழிலகங்கள், எங்களுடைய கடைகள், எங்களுடைய வீடுகள், எங்களுடைய அலுவலகங்கள், பாடசாலைகள் போன்ற இடங்களில் இந்த நாட்டின் தேசிய கொடியை நிலையோங்க செய்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் கட்ட வேண்டும். எங்களுடைய வாகனங்களிலும் இதனை கட்ட வேண்டும். அந்த சிங்க கொடியை கட்டுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், அது சரிந்திருக்க கூடாது. அதனை பார்த்து கூட மாற்று மத சகோதரிகள் எங்களை கிண்டலடிப்பதற்கும் கேவலமாக பேசுவதற்கும் அந்த கொடியை கட்டிக்கொண்டே நாங்கள் தவறுகளையும் குற்றங்களையும் சுமப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும். எனவே கட்டுகின்ற நாங்கள், இந்த தேசிய கொடியை சுமந்து கட்டுகின்ற நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்ற அளவுக்கு அதனை நேராக கட்ட வேண்டும். இதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. எங்கள் பகுதியில் சமூக சேவைகளை நாங்கள் உண்டாக்கி மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பிற மத சகோதரர்களையும் ஏனைய பிற மத தலைவர்கள், புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள் இப்படியான பெரியோர்களையும் அழைத்து இந்த சமூக நல சேவைகளில் நாங்கள் அவர்களையும் அரவணைத்து உள்வாங்கி இப்படியான சமூக பல சேவைகளை நாங்கள் செய்வதனால் அவர்களுக்கு எங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும். இவைகளெல்லாம் நாங்கள் ஒன்று இரண்டாக உங்களுக்கு இனம் காட்டினாலும் எங்களுக்கென்று அல்லாஹ் புத்தியை தந்திருக்கிறான். இதனை நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் குறிப்பிட்டான். உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. தொழுவதற்கு முன்மாதிரி இருப்பதைப் போல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் முன்மாதிரி இருக்கிறது. உங்கள் வியாபாரத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஓர் வாகனத்திலே பயணம் செய்கின்ற நேரத்தில், கூட்டாக பயணிக்கின்ற நேரத்தில் ஒரு முஸ்லீமான ஆணிடத்திலும் ஒரு முஸ்லீமான பெண்ணிடத்திலும் இருக்க வேண்டிய அழகிய முன்மாதிரிகள் அங்கே காண்பிக்கப்பட வேண்டும். மாற்று மத சகோதரிகள், வயதாளிகள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்மில் பல பேர் நல்ல திடகாத்திரத்துடனும் சக்தியுடனும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கான இருப்பிடத்தை கொடுப்பதற்கு நம்மில் பல பேர் மறுத்து விடுகிறார்கள். இடம் கொடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பமும் கிடையாது. இதே நேரத்தில் எங்காவது ஓரிடத்தில் எங்களுடைய முஸ்லீமான தாயோ அல்லது முஸ்லீமான வயோதிபரோ ஏறிவிட்டால் சட்டன எழுந்து அவர்களுக்கான இருப்பிடத்தை கொடுக்கின்ற நேரத்தில் இது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு கசப்பான ஒரு பார்வை உண்டாக்கும். இதனை இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை, இஸ்லாம் அனுமதிக்கவும் இல்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எது எப்படியாக இருந்தாலும் எங்களையே நாங்கள் அடையாளப்படுத்தி இன்று எங்களை நாங்களே காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் எங்களுடைய வாகனங்களில் சவுதி அரேபியாவுடைய இலச்சினையை பொறித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய இலச்சினை என்ன தெரியுமா? இரண்டு கூரிய வாள்களுக்கு மேலால் அந்த ஈச்ச மரங்கள் நட்டப்பட்டிருக்கிறது. நமது நாட்டு முஸ்லீம்கள் மட்டுமல்ல, பிற மதத்தை சார்ந்தவர்களும் வாளை கண்டாலே இன்று இரத்தம் கொதிக்கின்ற ஒரு வெறியோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாகனங்களை அலங்கரிக்கின்ற மக்கள், இவைகளை எல்லாம் கண்ணுக்கு பளிச்சென்று தெரிகின்ற அளவுக்கு இதனைகளை எல்லாம் ஸ்டிக்கர் மேன்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாகனங்களில் துஆக்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் வாகனத்தை திறந்து உள்ளே சென்றால் சினிமா பாடல்களும் காமெடி வார்த்தைகளும் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. வாகனத்தின் முன்னாலும் பின்னாலும் அழகிய துஆக்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய அழகிய முன்மாதிரியா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவைகளெல்லாம் ஒன்றே ஒன்றை மாத்திரம்தான் பார்க்கக்கூடியவர்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இது ஒரு முஸ்லீமுடைய வாகனம், இது ஒரு முஸ்லீமுடைய வீடு, இது ஒரு முஸ்லீமுடைய கடை என்பதை மற்ற மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறதே ஒழிய ஸ்டிக்கர்களை ஒட்டுவதனால் அவன் ஒரு முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. நபிகளாருடைய அழகிய முன்மாதிரிகள் எங்களுடைய சாப்பாட்டிலும் இருக்க வேண்டும், எங்களுடைய குடிப்பிலும் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு தவறை சொல்லி காட்டட்டுமா? நம்மில் பல பேர் சாப்பிடுவது என்பது வலக்கையால் தான். சாப்பிட்டு விட்டு குடிக்கின்ற தண்ணீராக இருக்கலாம் அல்லது பானமாக இருக்கலாம், நம்மில் பல பேர் இடது கையால் குடிக்கின்றார்களே, இது சுண்ணத்துக்கு மாற்றம் இல்லையா? இது யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய பழக்கம் இல்லையா? இது ஷைத்தானுடைய பழக்கம் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். குடிக்கின்றோம், வலது கையால் குடிக்க வேண்டும், சாப்பிடுவது வலது கையால் சாப்பிட வேண்டும். ஒன்றை கொடுக்கின்ற நேரத்திலும் இன்னும் ஒன்றை வாங்குகின்ற நேரத்திலும் வலக்கையால் கொடுக்க வேண்டும், இடக்கையை பாவிக்கவே கூடாது. மஸ்ஜிதிற்கு வருகின்றோம், காலா காலமாக மஸ்ஜிதிலே தொழுகின்றோம், எங்களுடைய நெற்றியும் தேய்ந்து விட்டது, சுஜூது செய்து செய்து, ஆனால் பள்ளிக்குள்ளே வைக்கின்ற கால் எது என்பது எங்களுக்கு தெரியாது. கதைத்துக் கொண்டே பள்ளிக்குள்ளே நுழைகிறோம். நபி அவர்கள் பள்ளி வாசலுக்குள் நுழைகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கூறி நபிகளார் மீது சலவாத்து சொல்லிக் கொண்டே பள்ளிக்குள்ளே நுழைகிறேன். அல்லாஹும்ம அஃதஹ்லி அப்வாப ரஹ்மதிக், யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்தை உன்னுடைய ரஹ்மத்தை எனக்காக திறந்து தருவாயாக என்ற துஆவை ஓதிக்கொண்டே நபி அவர்கள் பள்ளிக்குள்ளே நுழைவார்கள். இதுதான் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய அழகிய முன்மாதிரிகள். பாதையிலே நடந்து செல்லுகின்ற நேரத்தில் வலப்பக்கமாக நடந்து செல்ல வேண்டும். காரை துப்புகின்ற எச்சிலாக இருக்கலாம், சளியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், ஏன் நாங்கள் தப்பி துப்புகின்ற பீடாவுடைய சாராக இருக்கலாம், வெற்றிலை சாராக இருந்தாலும் கூட பாதையையும் நடை பாதையிலே நடந்து செல்லுகின்றவர்களுக்கு அருவறுப்பை உண்டாக்குகின்ற அளவுக்கு காரை துப்பிவிட்டு செல்லுகிறோமே, இதுதான் நபிகளார் எங்களுக்கு காண்பித்த அழகிய முன்மாதிரியா? நபி அவர்கள் சொன்னார்களே, என்னுடைய சமூகத்தில் நான் கண்ட நல்ல காரியம் என்ன தெரியுமா? யார் இடது பக்கமாக சளியை துப்பி மற்றவர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் அதனை மறைத்து விடுகிறானோ அதுதான் என்னுடைய சமூகத்தில் நான் கண்ட அழகிய முன்மாதிரி என்று நபி அவர்கள் வரவேற்று புகழ்ந்து சொன்னார்கள். அதே நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில் நான் கண்ட அருவறுப்பான வெறுப்பான காட்சி செயல் எது தெரியுமா? நாலு பேருடைய கண்ணுக்கு தெரிகின்ற அளவுக்கு காரை துப்பிவிட்டு செல்லுகின்றார்களே, இதுதான் எனக்கு வெறுப்பானதும் அருவறுப்பானதும், இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகின்ற இழிவுபடுத்துகின்ற செயலும் இதுதான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்களே. எவ்வளவு ஒரு எளிமையான இலகுவான செயல் என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எல்லாவற்றிலும் நபிகளாருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எங்களை நாங்களே திருத்திக் கொள்ளாதவரை அல்லாஹ் எங்களை மாற்றவும் மாட்டான். மற்றவர்களுக்கு மத்தியில் எங்களுடைய அழகிய பண்புகளை கொண்டு நாங்கள் உதாரண புருஷர்களாக, தீனியத்தை இஸ்லாமியத்தை சுமந்த நன்மக்களாக எங்களுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் இருக்கட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் உத்தமமான முஸ்லீம்களாக நல்ல மூமின்களாக வாழச் செய்வானாக. எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளையும் யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லீம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக வருகின்ற வந்திருக்கின்ற ஆபத்துக்கள் பேராபத்துக்கள் இருந்து யா அல்லாஹ் இஸ்லாத்தை முஸ்லிம்களை நீ கண்டி பாதுகாத்தல்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய துஆக்களின் கபூல் செய்வாயாக. வாஹ தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.